விவிலிய தேடல் மினா நாணய ஓமை பகுதி 8.
எனது அருமை அன்புள்ளங்களே, மினா நாணய ஓமையில் நாம் சந்திக்கும் இறுதி சவாலை இன்றைய தேடலில் சிந்திக்க வந்திருக்கின்றோம். தன்னிடம் கொடுக்கப்பட்ட நாணயத்தை எவ்வகையிலும் பயன்படுத்தாமல் அதை ஒரு கைக்குட்டையில் பொதிந்து வைத்திருந்த மூன்றாவது ஊழியரை தலைவன் கடிந்து கொள்கின்றார். அதற்கு பின் அங்கு நடந்ததாக இயேசு விவரிக்கும் ஒரு நிகழ்வு நமது சிந்தனைக்கு சவாலாக அமைகின்றது. இதோ அந்த வரிகள்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 19. பின்பு உயர்குடிமகன் அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, சமூக நீதி என்ற கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் உயர்குடிமகன் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளாக ஒலிக்கின்றன. உள்ளவர்களிடமிருந்து செல்வங்களை பறித்து இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் நற்செய்தியின் இந்த கூற்று உள்ளவர் இல்லாதோருக்கு இடையே உள்ள இந்த அநீதியை இன்னும் அதிகரிப்பதைப் போல் ஒலிக்கின்றது. அன்பு இதயங்களே, இயேசுவின் இந்த உவமை சமூக நீதியை நிலைநாட்ட சொல்லப்பட்ட உவமை அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளவர் இல்லாதோர் என்று இயேசு இங்கு குறிப்பிடுவது பொறுப்புகளை பற்றியே தவிர செல்வத்தை பற்றியல்ல என்பதை நாம் உணர்ந்தால் இந்த வரிகள் வழியே இயேசு சொல்லித்தர விளையும் பாடத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நாம் காணும் நடைமுறை பழக்கம் என்ன? பொறுப்புடன் செயல்படுவோருக்கு கூடுதலாக பொறுப்புகள் வந்து சேருவதையும், பொறுப்பற்ற வகையில் நடந்து கொள்வோரிடமிருந்து அனைத்து பொறுப்புகளும் நீக்கப்படுவதையும் நாம் பார்த்ததில்லையா? இந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது இயேசு சொன்ன இந்த உவமையின் இறுதி வரிகள் எனக்கு சொல்லித்தந்த விளக்கம் இதுதான். தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கொடைகளில் கவனம் செலுத்தி அவற்றில் மகிழ்வும் நிறைவும் அடைவோர் அந்த கொடைகளை பழுகி பெருகச் செய்து மேலும் மேலும் நிறைவடைவர். இதைத்தான் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் என்ற இந்த வார்த்தைகள் சொல்வதாக நான் உணர்கின்றேன். இதற்கு எதிர் துருவமாக இருப்பவர்கள் தங்கள் கொடைகளை பற்றி சிந்திக்காமல் தங்கள் குறைகளையே பெரிதுபடுத்துபவர்கள். அது மட்டுமல்ல அன்பர்களே, அந்த குறைகளை இறைவனே தந்தார் என்று குற்றம் சாட்டுபவர்கள். நிறைகளை மறந்துவிட்டு குறைகளிலேயே கவனம் அனைத்தையும் செலவிடுவதால் இவர்களது நிறைகளும் கொடைகளும் புதையுண்டு போகின்றன. இதைத்தான் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அன்பு இதயங்களே, மினா நாணய உவமையில் சவால்கள் நிறைந்த பகுதி இருந்தாலும் நமக்கு பாடமாக அமையும் பகுதிகளில் நாம் கவனம் செலுத்தி வந்திருக்கின்றோம். இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல பாடங்களை கடந்த சில வாரங்களாக சிந்தித்தோம். இறுதியாக இன்னும் 3 பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். முதல் பாடம், பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்த இந்த மனித சமுதாயத்தில் நாம் ஒவ்வொருவரும் தனித்திறமை உடையவர்கள். நமது குறைகளையும் திறமைகளாக மாற்றும் வழிகள் உண்டு. குறைகளை திறமைகளாக மாற்றி தங்களையும் பிறரையும் வளர்த்தவர்கள் இன்றும் உலகில் 1000 பேர் உள்ளனர். தனது தற்கொலை முயற்சியால் சக்கர நாற்காலி வாழ்வுக்குள் சிறைப்பட்டு போன ஓர் இளம்பெண் நாள் முழுவதும் தொலைபேசி வழியே ஆலோசனைகள் வழங்கும் நிறைவான பணியை ஆற்றி வருகின்றார் என்பதை 2 வாரங்களுக்கு முன் நாம் சிந்தித்தோம். அன்பு நெஞ்சங்களே, இதோ அடுத்த பாடம், கொடுக்கப்பட்டுள்ள திறமைகளை தன் சுயநலனுக்காக மட்டுமே பயன்படுத்தாமல் பிறருக்கும் பயனளிக்குமாறு செயலாற்ற வேண்டும் என்ற பாடத்தையும் இந்த உவமை நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த கருத்தை வலியுறுத்த இதோ ஒரு வரலாற்று நிகழ்வு. 3 ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகை விட்டு மறைந்தவர் ஆப்பிள் கணினி உலகை உருவாக்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள். இவர் ஒரு நாள் பெப்சிகோ என்ற பெரியதொரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த ஜான் ஸ்கல்லி என்பவரை சந்தித்தார். பெப்சிகோவின் தலைமை பொறுப்பை ஜான் ஸ்கல்லி ஏற்றதிலிருந்து அந்த நிறுவனம் வெற்றிகளை குவித்தது. அதன் ஆண்டு வருமானம் பல மடங்கு பெருகியது. இருந்தாலும் ஜான் ஸ்கல்லியின் மனதில் ஒரு நெருடல். தன் நிறுவனம் மேற்கொண்டுள்ள போட்டிகள் பல வேளைகளில் கட்டுக்கடங்காமல் போவதைக் கண்டு அவருக்கு நெருடல் ஏற்பட்டது. தன் மனசாட்சியோடு போராடிக் கொண்டிருந்த ஜான் ஸ்கல்லி அவர்களை சந்தித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஜான், நீ எஞ்சியுள்ள உன் வாழ்நாட்களில் சர்க்கரை கலந்த ஒரு திரவத்தை விற்க விளைகின்றாயா, அல்லது இந்த உலகத்தை மாற்றும் புரட்சி ஒன்றில் சேர விளைகின்றாயா என்பதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்வி அன்புள்ளங்களே ஜான் மனதில் ஆழமான பாதிப்புகளை உருவாக்கியது. அதுவரை அவர் கட்டி எழுப்பிய பெப்சிகோ என்ற கோட்டையை, அதனுள் அவர் அனுபவித்த பாதுகாப்பை விட்டுவிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸுடன் ஆப்பிள் நிறுவனத்தில் சேர்ந்தார். அதற்கு பின் நடந்தவை இன்றும் பேசப்படும் ஒரு வரலாறு ஆனது. அன்பு இதயங்களே, ஜான் ஸ்கல்லி தன் சுயநலத்தை மையப்படுத்தி பெப்சிகோவிலேயே தன் அனைத்து திறமைகளையும் புதைத்து சுகம் கண்டிருந்தால், அவருக்கு வழங்கப்பட்ட மற்ற திறமைகளுக்கு அவரால் சரியாக கணக்கு கொடுத்திருக்க முடியுமா?
ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன், மனிதனாக முழு மனிதராக வாழும் வரம் தான் கேட்கின்றேன், ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன்.
எனது அருமை அன்புள்ளங்களே, மூன்றாவதாக நாம் சிந்திக்கும் முக்கிய பாடம், இன்றைய உலகில் திறமைகள் மட்டும் போதாது, கூடவே பல நேர்மையற்ற குறுக்கு வழிகளில் சிந்திக்கும் ஆற்றல், அடுத்தவரின் வாய்ப்புகளை தட்டி பறித்து முன்னேறுதல் போன்ற பாடங்களே இந்த உலகம் நம் முன் வைக்கின்றது. இந்த சூழலில் நேர்மைக்கும் மனம் தளராத உழைப்புக்கும் இன்னும் இந்த உலகத்தில் இடம் உண்டு என்பதையும் இயேசு இந்த உவமை வழியே நமக்கு நினைவுபடுத்துகின்றார். இந்த உண்மையை வலியுறுத்த இதோ ஒரு கதை. புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்த முதலாளி ஒருவருக்கு வாரிசு யாரும் இல்லை. எனவே தன் நிறுவனத்தை நடத்துவதற்கு தகுதியான ஒருவரை அவர் தேர்ந்தெடுக்க விரும்பினார். தன் நிறுவனத்தில் பொறுப்பான நிலையில் பணியாற்றிய இளம் ஊழியர்கள் 20 பேரை அவர் ஒரு நாள் சந்தித்தார்.
இளம் நண்பர்களே, நான் நிறுவன பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற விளைகின்றேன். எனக்கு வாரிசு யாருமில்லை என்பது உங்களுக்கு தெரியும். எனவே உங்களில் ஒருவரை நான் முதலாளியாக்க விரும்புகின்றேன்
என்று முதலாளி கூறியதும் இளையோர் மத்தியில் அதிர்ச்சி கலந்த அமைதி நிலவியது. முதலாளி தொடர்ந்து பேசினார்.
உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு விதையை தரப்போகின்றேன். இது மிகவும் சிறப்புமிக்க விதை. இதை எடுத்து சென்று மண்ணில் ஊன்றி நீர் ஊற்றி வளர்த்து வர வேண்டும். ஓராண்டு சென்று நாம் மீண்டும் சந்திப்போம். அப்போது இப்பணியை யார் நல்ல முறையில் முடித்திருக்கின்றீர்களோ அவரை நான் என் வாரிசாக தேர்ந்தெடுப்பேன்
என்று சொல்லி ஆளுக்கொரு விதையை கொடுத்தார். இளம் ஊழியர்களில் ஒருவரான ஜேம்ஸ் அன்று மாலை வீட்டுக்குச் சென்றதும் தன் மனைவியிடம் நடந்ததைச் சொல்லி அவரிடம் அந்த விதையை கொடுத்தார். அவர்கள் ஒரு பெரிய தொட்டி வாங்கி மண்ணும் உரமும் இட்டு அந்த விதையை அதில் நட்டனர். ஒவ்வொரு நாளும் நேரம் தவறாமல் நீர் ஊற்றி வந்தனர். ஒரு மாதமாகியும் அந்த தொட்டியில் நடப்பட்ட விதையில் எந்தவித மாற்றமும் இல்லை. பணித்தளத்திலோ ஏனைய ஊழியர்கள் தங்கள் விதைகள் வளர்ந்து வருவதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆர்வமாக கதை கதையாக சொன்னார்கள். 6 மாதங்கள் சென்றன. ஓராண்டும் உருண்டோடியது. ஜேம்ஸ் நட்டு வைத்த விதையில் எவ்வித மாற்றமும் தோன்றவில்லை. ஓராண்டுக்குப் பின் முதலாளி குறிப்பிட்ட அந்த நாள் வந்தது. அன்று ஜேம்ஸ் வேலைக்குப் போக விரும்பவில்லை. முதலாளி கொடுத்த விதையை தன்னால் வளர்க்க முடியவில்லை என்பதை வெளிப்படுத்த அவர் விரும்பவில்லை. ஆனால் அவரது மனைவி அவரிடம், நீங்கள் நடந்ததை அப்படியே முதலாளியிடம் கூறுங்கள், அதனால் வரும் விளைவை நாம் சந்திப்போம் என்று தைரியம் சொல்லி அனுப்பினார். அலுவலகத்திற்கு தன் தொட்டியை எடுத்து வந்த ஜேம்ஸ் அங்கு ஏனைய ஊழியர்கள் வைத்திருந்த தொட்டிகளை பார்த்தார். ஒவ்வொன்றிலும் வகை வகையான சிறு மரங்கள் பல வண்ணங்களில் காட்சியளித்தன. ஜேம்ஸ் தன் தொட்டியை ஓரமாக கொண்டு போய் வைத்தார். அந்த தொட்டியை கண்ட மற்ற ஊழியர்கள் ஜேம்ஸை எள்ளி நகையாடினர். முதலாளி அந்த அறைக்குள் வந்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த அனைத்து தொட்டிகளையும் வரிசையாக பார்வையிட்டார். இறுதியில் ஜேம்ஸ் வைத்திருந்த தொட்டியையும் பார்த்தார். அது யாருடையது என்று அவர் கேட்டதும் ஜேம்ஸ் அச்சத்தோடு முன்வந்தார். கொடுக்கப்பட்ட பணியை சரிவர செய்யவில்லை என்பதற்காக முதலாளி தன்னை பணி நீக்கம் செய்யப் போகிறார் என்று அஞ்சியபடியே ஜேம்ஸ் அவரை அணுகினார். அந்த தொட்டியில் ஏன் எதுவும் வளரவில்லை என்று முதலாளி ஜேம்ஸிடம் விளக்கம் கேட்டார். ஜேம்ஸ் கடந்த ஓராண்டளவாய் தானும் தன் மனைவியும் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளையும் எடுத்துச் சொன்னார். தங்கள் முயற்சிக்கு ஏன் பலன் கிடைக்கவில்லை என்பது தெரியவில்லை என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். உடனே முதலாளி ஜேம்ஸ் தோள் மீது கை வைத்து அணைத்தபடி,
இதோ என் வாரிசு, உங்கள் முதலாளி
என்று கூறினார். மற்ற ஊழியர்கள் அதிர்ந்து நின்றனர். அப்போது முதலாளி தொடர்ந்து பேசினார்.
நண்பர்களே, சென்ற ஆண்டு இதே நாள் உங்களை நான் சந்தித்த போது உங்களுக்கு ஒரு விதை கொடுத்தேன். நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்த விதை ஏற்கனவே வேக வைக்கப்பட்ட விதை. எனவே அதில் உயிர் கிடையாது, அது வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. நான் கொடுத்த விதை வளரவில்லை என்பதை அறிந்த நீங்கள் அனைவரும் அந்த விதையை எடுத்துவிட்டு வேறொரு விதையை நட்டு வளர்த்து விட்டீர்கள். ஜேம்ஸ் மட்டுமே நான் கொடுத்த விதையை அப்படியே கொண்டு வந்திருக்கின்றார். எனவே அவர்தான் என் நிறுவனத்தின் பொறுப்பாளர்
என்று முதலாளி சொல்லி முடித்தார். அன்பு இதயங்களே, நேர்மையோடு மனம் தளராத உழைப்போடு நாம் திறமைகளை பயன்படுத்தும் போது வெற்றி நிச்சயம் என்பதை நாம் நம்ப வேண்டும். இந்த பாடங்களையும் இன்னும் பல பாடங்களையும் மினா நாணய உவமை வழியே நமக்கு வழங்கிய இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம்.
இயல்வதை மாற்றவும் அதற்கு மேலதை ஏற்கவும் உனது அருள் தந்து மனித நிலை என்று வாழ வரம் தருவார். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், ஒரு வரம் நான் கேட்கின்றேன். ஒரு
விபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.